நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ரமேஷ்.
வணக்கம் அக்கா.
நீங்களும் ஒரு சட்டத்தரணி உங்களை ஏமாற்றியிருந்ததாகவும், அவர் பணத்தை வாங்கிவிட்டு அதற்குரிய பணியை செய்யவில்லை என்றும் எங்களிடம் தெரிவித்திருந்தீர்கள். அதை பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றிய ஒரு பின்னணியை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
நான் ஸ்ரீலங்காவில இருந்து திருவண்ணாமலையிலிருந்து 2012 வந்த நாங்கள் கிறிஸ்மஸ் ஐலாண்டில் வந்து சேர்ந்த நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பேசிட்டு கிறிஸ்மஸ் ஐலாண்டில் ஒரு 2 மாதம் இருந்த நாங்கள் அந்த கேம்பில். திரும்ப டார்வினுக்கு வந்த நாங்கள் அங்கே வந்து ஒரு 1.5-2 மாதம் இருந்துட்டு திருப்பி பீப்பாண்ட ஒரு கேம்ப் ஒன்று டார்வின்லேருந்து ஒரு 3 மணித்தியாலும் இன்னும் அங்கேருந்து செய்ய தெரியல எந்த இடம் ஆண்டு அங்கே இருந்து 2013 முதலாம் மாதம் நாங்கள் வெளியால் வந்த நாங்கள் குயின்ஸ்லாண்ட் இடத்துக்கு எங்களை விட்டவங்க வெளியில். 3 வருஷத்துக்கிட்ட எங்களுக்கு விசா வந்து ஒன்று இருந்தவங்க வேலை செய்ய இல்லாது நோம்பலாம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசாவில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் எங்களை கேஸ் எங்களை இங்கே இருக்கிறதுக்குரிய நிரந்தரமாக இருக்கிறதுக்குரிய ஒரு கேஸ் எடுத்தவங்க. நாங்கள் வர்றதுக்கு முன் காலத்தில் ஃப்ரீயாக லோயர் எல்லாருக்கும் கொடுத்துருந்தவங்க. திருப்பி நாங்கள் வந்த அந்த காலத்துக்கு கொஞ்சம் இதுக்குள்ள வந்த லோயர் எல்லாம் அப்படி ஃப்ரீயா இல்லை, இனி நாங்கள்லாம் பிடிக்கணும்ன்ற இந்த நேரத்தில் நாங்கள் போய் எங்களுக்கு நண்பர்கள் கூட தெரிஞ்சு ஒரு லோயர் போய் நாங்கள் அணுகினாங்கக்கா.
சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? உங்களது விண்ணப்பம் தொடர்பில் சட்டத்தரணி என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்?
லோயரை போய் சந்தித்து அவரிடம் எங்களை பிரச்சனைகளை கூறி இது செய்ய அவர் சொன்ன பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம், இப்படி இப்படித்தான் இந்த லோ இருக்குது, இது எந்த எங்களுக்கு மேல இதுகள் ஒன்றும் தெரியாது, அவங்களெல்லாம் சொன்னதை நாங்கள் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்தது. ஆனால் என்ன சொல்றதக்கா, அவங்க அதை முழுமையாக ஒன்றும் செய்ய இல்லை, சும்மா அவங்க கதைச்ச இதுகள் தான். அவங்க பெருசாக ஒன்றும் போய் அங்கே கோர்ட்ஸுகள்லயே இதுகள்லயே வாதாடையும் இல்லை, எங்களை கேஸுகளும் ஒழுங்காக அவங்க ஒன்றுமே பெருசாக செய்ய இல்லை.
எதை அடிப்படையாக வைத்து அவர் தனது பணியை செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள்?
கேஸும் பெருசா எங்கள்கிட்ட ஒன்றுமே அவர் கேட்கையும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. ஆனால் காசுகள் பேமெண்ட் எல்லாம் அதுக்கு முதலே எங்களை பே பண்ண சொல்லிட்டு அப்படி இருந்தால் தான் தாங்கள் கோர்ட்ஸில் போய் வாதாடுவோம், இதை என்ன பண்ணாங்க இதண்டு எல்லாம் நாங்கள் அவருக்கு பே பண்ணி இது செஞ்சது. இன்றைக்கு கோர்ட்ஸ் இருந்தால் பின்னேரம் எங்களுக்கு சொல்கிறாரு எங்களோட கேஸு நிராகரிக்கப்பட்டுட்டுது, இதை என்ன பண்ணாங்க எடுத்து கேட்டோம் என்ன ஏன் என்ன நடந்தது இதாண்டு திருப்பியும் ஒரு கோர்ட்ஸுக்கு போடுவோம் இதுன்னு சொல்லப்ப நான் அப்ப இது என்ன மாதிரி இதுக்கு அமௌண்ட்டு இது என்ன மாதிரி செய்ய போறீங்கன்ற அதுக்கும் அவர் அதே அமௌண்ட் தான் எங்கள்கிட்ட கேட்டாரு.
எவ்வளவு கொடுத்தீர்கள்?
முதலாவதுக்கு நாங்கள் 6500 கொடுத்தனாங்க. ஃபிராவும் அவர் அதே அமௌண்ட் தான் கட்டியது. அப்போ நான் எங்களுக்கும் பெருசாக ஒரு வேலையும் தெரியாது, அதனால் நாங்கள் என்ன செய்யறோம் அவர்கிட்ட தான் போக வேண்டிய சூழ்நிலை. திரும்பவும் அவர்கிட்ட போய் செஞ்சு காசையும் கொடுத்து எல்லாம் செய்ய திரும்பவும் எங்களோட கேஸு நிராகரிக்கப்பட்டுட்டு அவர் கோர்ட்ஸுக்கே போகவில்லை. நாங்கள் போய் அங்கே கோர்ட்ஸில் எங்களோட இது ஹியரிங் வர நாங்கள் போய் நின்றுனாங்க, ஆனால் அவர் அங்கே வரையே இல்லை. 2வது கேஸுக்கும் கேட்க அவர் சொன்னேன் அது தாங்கள் போக தேவையில்லை, அது அவங்களே எல்லாம் தாங்க எல்லாம் கடிதங்கள் மூலம் எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க, அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு மறுமொழி அனுப்புவாங்கன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதனால எங்களோட கேஸு இதுகள் இதாகி நாங்கள் சரியான என்ன சொல்கிற மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இப்போ நாங்கள் சரியான இப்போ கடைசி இது இப்போ நாட்டுக்கு போகிற கட்டத்தில் இப்போ கடைசியாக வந்து நிற்கிறோம்.
சரி, நீங்கள் எதிர்பார்த்தது போன்று உங்களது சட்டத்தரணி தனது பணியை செய்யவில்லை என்றால் நீங்கள் வேறொரு சட்டத்தரணியை நாடினீர்களா?
அதுக்கு பிறகு என்னொரு சட்டத்தரணி நாங்கள் அவரும் போட்டோர் என்ன இதை தெரியல, அதுவும் எங்களுக்கு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. என்ன இதெண்ட ஒன்றுமே தெரியலை. அவரிடமும் கேட்கும்போது அவர் சொன்னேன், முதல் நீங்கள் கொடுத்த இதுகள் இதெல்லாம் ஒழுங்காக சமர்ப்பிக்கப்படலை, அதனால் அவங்க அதை தொடர்ந்து இப்படியே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் என்ன செய்ய, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தானே. அப்போ நாங்கள் ஒரு சட்டத்தரணியை தான் நாடணும். என்ன சொல்வது, அவங்க சொல்கிறதான் நாங்கள் தான் போட்டு தாரன் போடுறேன் பார்ப்போம், ஒன்று என்ன தன்னால் வேண்டதை செய்கிறேன்னு சொன்னீர். ஆனால் என்ன செய்வேன் தெரியும், கொஞ்சம் காலம் கோர்ட்ஸில் இருக்கும், அவன் திரும்ப பார்த்தா அது ரிஜெக்ட் ஆகி வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து இப்போ இதாகி இப்போ கடைசி நாங்கள் சரியான ஒரு இதான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அப்படி என்றால் உங்களது விசா விண்ணப்பத்தின் நிலைமை இப்போது என்னவாக இருக்கிறது?
இப்போ வேறு சட்டத்தரணிகள் மூலமாக முதல்ல இருந்து நாங்கள் விண்ணப்பித்து திரும்பவும் அதை அப்படியே நிராகரித்து இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இப்போ சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ணி தந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு அவங்க அந்த விசாக்களை தந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போ சில வேளை இந்த கொரோனா இதுகள் முடிந்தால் சில வேளை எங்களை நாட்டுக்கு போக சொல்லுவாங்க. போன டிசம்பர் முதலாம் தேதி எனக்கு தான் திரும்ப 6 மாதம் விசா தந்தவர்கள், இப்போ 5ஆம் மாதம் 20ஆம் தேதியோ இந்த அந்த காலக்கெடு முடிவுகள், அதுக்கு பிறகு அதுதான் எனக்கு தெரியும். நான் ஏதாவது சில மாற்றங்கள் நடந்தால் சில வேலை நான் இன்னும் கொஞ்சம் கூடிய காலம் இங்கே இருக்கலாம், இல்லை அது இல்லை என்றால் நான் சில வேலை அதுக்கு பிறகு நடவடிக்கை அவங்க எடுப்பா, அதுக்கு நான் ஒத்துழைக்க வேண்டும்.
உங்களது விசா தொடர்பில் உங்களது சட்டத்தரணி சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அவரிடம் கேட்கவில்லையா? அது பற்றி அவரை நேரில் சந்தித்து என்ன நடக்கிறது, ஏனப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று கேட்கவில்லையா?
சந்தித்து நாங்கள் அவர் சொன்னவர் என்னண்டா, இப்பொழுது சரியான இதுகளில் மாற்றங்கள், இமிக்ரேஷனுடைய மாற்றங்களை கொண்டு வந்து அகதிகள் ரயிலில் இப்போ இந்த கேஸுகள் வின் பண்ணக்கூடிய இதுகள் சரியான சாத்திய கூறு, இமிக்ரேஷன் பயங்கர இதுகள் முதல்லையே மாறி இயலாது அப்படி என்றெல்லாம் சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம் அதுக்கு என்ன செய்கிறது இதுகள் இதில் இப்போ ரிஜெக்ட் ஆகப்பட்டது.
எவ்வளவு பணத்தை நீங்கள் இந்த விசா விண்ணப்பங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகளிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? முதலாவதாக நீங்கள் நாடிய சட்டத்தரணியிடம் எவ்வளவு கொடுத்தீர்கள்? மொத்தமாக உங்களது புகலிட கோரிக்கை விண்ணப்பத்திற்காக எவ்வளவு பணத்தை செலவிட்டிருக்கிறீர்கள்?
அவரிடம் நான் ஒரு மொத்தமாக 14,000 கொடுத்தேன். கையில தான் காசு கொடுத்தேன். நான் மொத்தமாக நான் ஒரு 35,000-40,000 வேற லோயர் அவங்க அவர்களிடமும் கொடுத்து நம்மள ஒரு 40,000 செலவழித்துள்ளேன்.
அதாவது ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு புகலிட கோரிக்கை கிடைத்து நீங்கள் இங்கே வாழ வேண்டும் என்பதற்காக $40,000 வரை செலவிட்டிருக்கிறீர்கள், அப்படியா?
செலவழித்திருக்கேன்.
உங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களது சட்டத்தரணி அதற்குரிய பணிகளை செய்திருக்கவில்லை என்றால் அதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீர்களா?
நடவடிக்கை ஒன்றும் நான் அந்த நேரம் எங்களால் ஒன்றும் செய்ய என்ன சொல்வது, கேஸுகள் இப்படிதான் இதெல்லாம் நாங்கள் சரியான மன அழுத்தத்தில் ஏற்பட்டு என்ன செய்வது என்று ஒன்றும் தெரியாமல் கொஞ்சம் காலம் நாங்கள் சரியான இதில் என்ன சொல்றது மன அழுத்தத்தில் இருந்தவரை அவரிடம் 2-3 தரம் போய் நேரடியாகவும் போன் மூலமாக என்ன செய்வது இதுக்கு பிறகு என்ன இது செய்யாண்டு அவர் பணத்தில் தான் மெயினாக குறிக்கோளாக இருந்து திரும்பவும் செய்வதென்று அவர் இன்னும் காசு அதே மாதிரி செய்வோம் பிரச்சனை இல்லை வாங்க காசு தான் இது நாங்கள் என்ன செய்வது இது கோர்ஸ் எடுக்கிற முடிவு தான் என்று இருந்தேன். அப்போ அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ன சொல்வது அப்படியே அது இதாக போயிட்டு தான் வாதாடின மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவீரா நாங்கள் அவர் வாதாடுவதற்குரிய இது ஒன்றும் இல்லை அவர் வாதாடவே இயலாது சும்மா அவர்கள் அப்போ நாங்களும் நம்பினோம் அவர் உண்மையிலே வாதாடித்தான் இருக்கிறேன் திரும்ப உண்மையில் நாங்கள் போய் கோர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுதான் அவர் அங்கே வர்றதே இல்லை வாதாடவே இல்லை அது தெரிந்து கொண்டோம்.
எத்தனை ஆண்டுகளாக உங்களது இந்த விசா விண்ணப்ப பரிசீலனை நடைபெற்று கொண்டிருந்தது? இந்த விடயமெல்லாம் எந்த ஆண்டு தொடக்கம் எந்த ஆண்டுக்கு இடையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது?
இப்போ 2017 2020 எல்லா கேஸுகளும் நிராகரிக்கப்பட்டது. அந்த முன்னுக்கு விட்ட இதுகளால் திரும்ப அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை.
மிக்க நன்றி ரமேஷ், உங்களது அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம்.
நன்றி. நானும் சட்டத்தரணியை நம்பி நிறைய இழந்து விட்டேன். அதே மாதிரி நீங்களும் அப்படி இழந்து விடாதீர்கள். ஒரு லோயரை போய் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இவர் உண்மையிலேயே கேஸ் செய்வீரா இல்லை உங்களோட காசுல குறியா இருக்கிறீரா என்ன மாதிரி இது விளண்டு, அப்படி உங்களுக்கு அவரை பற்றியதாக தெரிந்தா கரெக்டாக நீங்க விட்டு விலத்திட்டு ஒரு நல்ல ஒரு சட்டத்தரணியை போய் சந்தித்து உங்களோட கேஸ நிரந்தரமா குடியுரிமை பெறுவதற்குரிய இதை வழியை பாருங்க. அதை விட்டுட்டு அவரிடமும் திரும்ப போய் ஏமாந்து விடாதீர்கள். மிக்க நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.